ஐந்தாவது ஜான் விக்லிப், த கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 79-96. சீர்திருத்தத்திற்கு முன்னான காலத்தில் வேதாகமத்தின் ஒரு சில பகுதிகள் மட்டுமே உபயோகத்தில் இருந்தன. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தைகள் முற்றிலுமாக அழிந்துவிட அனுமதிக்கவில்லை. அதன் சத்தியங்கள் என்றைக்கும் மறைத்து வைக்கப்பட முடியாததாக இருந்தது. அவருடைய ஊழியக்காரர்களை விடுவிக்கும்படியாக சிறைக்கதவுகளின் தாழ்பாள்களை திறந்தது போல பூட்டப்பட்டிருக்கும் அவரது வார்த்தைகளை எளிதில் கட்டவிழ்த்துவிட அவரால் முடியும். மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கருவூலங்களைத் தேடுவது போல் சத்தியத்தை தேடும்படி ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகளிலும் இருந்த மக்களை தேவ ஆவியானவர் நெருக்கினார். வேத வாக்கியங்களுக்கு தெய்வாதீனமாக நடத்தப்பட்ட அவர்கள் அதன் பரிசுத்தமான பக்கங்களை மிகுந்த வாஞ்சையுடன் வாசித்தனர். தங்களுக்கு என்ன நேரிட்டாலும் ஒளியை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தனர். எல்லாவற்றையும் தெளிவாக காணாவிட்டாலும் நெடுங்காலமாக புதைத்து வைக்கப்பட்டிருந்த அநேக சத்தியங்களை உணர்ந்து கொள்ளும்படி அவர்கள் தகுதிப்படுத்தப்பட்டனர். தவறுகள், மூட நம்பிக்கைகள் ஆகிய சங்கிலிகளைத் தகர்த்தெறிந்து அவைகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களுக்கு விடுதலையை அறிவிக்க பரலோகத்தால் அனுப்பப்பட்ட தூதர்களாக அவர்கள் முன் சென்றனர். பால்டனியர்களைத் தவிர மற்றவர்களுக்கிடையில் கற்றோரால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தேவனுடைய வார்த்தை நீண்ட காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல நாடுகளிலும் உள்ள மக்கள் அவர்களது தாய்மொழியில் அறிந்து கொள்ளுவதற்கேற்ப வேத வாக்கியங்கள் மொழிபெயர்க்கப்படும் காலம் வந்தது. உலகமும் அதன் நள்ளிரவை கடந்திருந்தது. இருளான மணி நேரங்கள் பலவீனமடைந்து அநேக நாடுகளில் அருணோதயத்தின் அடையாளம் தோன்றியது. 14ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி இங்கிலாந்தில் உதித்தது. இங்கிலாந்திற்காக மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ உலகம் முழுவதற்குமான சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாக ஜான் விக்லிஃப் திகழ்ந்தார். அவரால் சொல்லும்படி அனுமதிக்கப்பட்ட ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திற்கெதிரான அறைகூவல் ஒருபோதும் மௌனப்படுத்தப்படக்கூடாததாக இருந்தது. அந்த எதிர்ப்பு தனனிப்பட்டவர்களுக்கும் சபைகளுக்கும் நாடுகளுக்கும் விடுதலையை கொண்டு வருகிற போராட்டத்தை துவக்கியது.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றறிந்த விக்லிஃப் தாராளமான கல்வியையும் பெற்றார். பக்தியைப் போலவே அவரிடமிருந்த சிறந்த தாளந்துகளுக்காகவும் ஆழ்ந்த அறிவிற்காகவும் கல்லூரியில் எடுத்துக்காட்டானவராக இருந்தார். அறிவின் மீதிருந்த தாகத்தின் காரணமாக கல்வியின் ஒவ்வொரு துறையிலும் அவர் அறிமுகமாக விளைந்தார். சமயத் தத்துவங்களிலும் சபை சட்டங்களிலும் சமூகச் சட்டங்களிலும் குறிப்பாக அவரது நாட்டிலிருந்த கலைகளிலும் அவர் கற்பிக்கப்பட்டிருந்தார். இந்த ஆரம்பகால பயிற்சியின் மதிப்பை பின்னாட்களில் அவர் ஆற்றிய பணியில் வெளிப்படையாக காண முடிந்தது. அவரது நாட்களில் நிலவியிருந்த யூகங்களை அடிப்படையாகக் கொண்ட தத்துவங்களைப் பற்றிய முழுமையான அவரது அறிவு அதன் தவறுகளை எடுத்துக்காட்ட அவரை தகுதிப்படுத்தியது. தேசிய சட்டம், சமயச் சட்டம் ஆகியவைகளில் அவருக்கிருந்த கல்விப் பயிற்சியினால் தேசிய சுதந்திரம், சமயச் சுதந்திரம் ஆகிய போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்ற ஆயுதத்தை பயன்படுத்த அறிந்திருந்த அதே சமயம் பள்ளிகளிலிருந்து அறிவுக்கூர்மையையும் பெற்று பள்ளியிலிருந்த மனிதர்கள் மனிதர்களின் தந்திரங்களையும் அறிந்து கொண்டார். அறிவின் மேன்மையால் அவரிடமுண்டாயிருந்த வல்லமையும் அவரது அறிவின் விசாலமும் பரிபூரணமும் அவரது நண்பர்கள் மற்றும் விரோதிகளிடையே அவருக்கு மதிப்பை உண்டாக்கியது. அவரைச் சார்ந்தவர்கள் நாட்டின் அறிவுமிக்கவர்களுக்கிடையில் அவர் முன்னணியில் நிற்பதை திருப்தியுடன் கண்டனர்.
சீர்திருத்தத்தை ஆதரித்தவர்களின் அறியாமையையோ பலவீனத்தையோ வெளிக்கொணர்ந்து அவைகளை சீர்திருத்தத்திற்கெதிராக நிறுத்துவதற்கு எதிரிகள் தடுக்கப்பட்டனர். விக்லிஃப் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த போதே வேதாகம ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். வேதாகமம் பழங்கால மொழியில் மட்டுமே இருந்த அந்த காலத்தில் கற்றறிந்த மேதைகள் சத்திய ஊற்றின் பாதையை காண தகுதியடைந்திருந்தனர். கல்லாதவர்களுக்கு அது மூடி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக ஒரு சீர்திருத்தவாதியாக பணியாற்ற விக்லிஃபிற்கு ஏற்கனவே பாதை ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. கற்றறிந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அதில் வெளிப்படுத்தப்பட்டிருந்த அவரது இலவச கிருபை என்னும் மாபெரும் சத்தியத்தை கண்டறிந்திருந்தனர். இந்த சத்தியத்தை பற்றிய அறிவை தங்களுடைய போதனைகளினால் பரப்பி மற்றவர்களையும் ஜீவ வார்த்தைகளுக்கு திரும்பும்படி அவர்கள் வழிநடத்தினார்கள். வேதவசனங்களின் திசையை நோக்கி விக்லிஃபின் கவனம் சென்றபோது, பள்ளிக்கல்வியில் தேர்ந்தவராவதற்கு எவ்விதமான முழு முயற்சியுடையவராக இருக்க வேண்டியதிருந்ததோ அதே முழு முயற்சியுடன் அவைகளின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். சமயக் கல்விகளோ சபையின் போதனைகளோ திருப்திப்படுத்த முடியாத ஒரு மாபெரும் தேவை அதற்கு மேலிருப்பதை அவர் உணர்ந்தார். இதற்கு முன்பு அவர் எவைகளை தாகத்துடன் தேடி அலைந்தாரோ அவைகளை தேவனுடைய வார்த்தைகளில் கண்டார். இங்கு மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதையும் மனிதனின் ஒரே பரிந்து பேசுபவராக கிறிஸ்து ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் கண்டார். அவர் தன்னை கிறிஸ்துவின் ஊழியத்திற்கென்று ஒப்புக்கொடுத்து தான் கண்டறிந்த சத்தியத்தை அறிவிக்க தீர்மானித்தார்.
பிற்காலத்தில் தோன்றின சீர்திருத்தவாதிகளைப் போல அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அது அவரை எங்கு நடத்திச் செல்லும் என்பதை அவர் முன்னறியாமல் இருந்தார். தன்னை ரோமிற்கு எதிராக துணிவுடன் நிறுத்தவில்லையானால் சத்தியத்தின் மீதிருந்த பக்தி அவரை தவறுக்கு எதிராக கொண்டு வந்தது. போப் மார்க்கத்தின் தவறுகளை எந்த அளவிற்கு தெளிவாக அறிந்திருந்தாரோ அந்த அளவிற்கு மிகுந்த ஆர்வத்துடன் வேதாகம போதனைகளை வெளிப்படுத்தினார்.
மனித சடங்காசாரங்களுக்காக ரோம சபை வேத வாக்கியங்களை கைவிட்டுவிட்டதை அவர் கண்டார். வேத வாக்கியங்களை தடை செய்ததற்காக அச்சமின்றி குருமார்களின் மீது குற்றம் சாட்டி வேதாகமம் மீண்டும் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றும் சபையில் அதன் அதிகாரம் மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றும் கோரினார். அவர் ஒரு ஆர்வமிக்க ஆசிரியராகவும் நாவன்மைமிக்க பேச்சாளராகவும் மட்டுமிருக்கவில்லை. அவருடைய அன்றாட வாழ்க்கையும் அவர் பிரசங்கித்த சத்தியத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது. வேத வாக்கியங்களைப் பற்றிய அவரது அறிவு, வழக்காடும் திறன், தூய்மையான வாழ்க்கை, வளைந்து கொடுக்காத தைரியம், கண்ணியம் ஆகியவை அவர் மீது பொதுவான மதிப்பையும் நம்பிக்கையையும் அவருக்கு சம்பாதித்து தந்தது. ரோம சபையில் நிலவியிருந்த அக்கிரமங்களைக் கண்டு அவர்களது பழைய விசுவாசத்தின் மீது அதிருப்தி கொண்டிருந்த அநேக மக்கள் விக்லிஃபின் மூலமாக காட்சிக்கு கொண்டுவரப்பட்ட சத்தியத்தை மறைக்க முடியாத பெரு மகிழ்ச்சியுடன் புகழ்ந்தனர்.
ஆனால் இந்த சீர்திருத்தவாதியின் செல்வாக்கு தங்களது செல்வாக்கை விட உயர்ந்து வருவதை உணர்ந்த போப்பு மார்க்க தலைவர்கள் சினத்தால் நிறைந்தனர்.
விக்லிஃப் தவறுகளை மிகச் சரியாக கண்டுபிடிக்கக்கூடியவராக இருந்து ரோம அதிகாரத்தினால் அனுமதிக்கப்பட்ட அநேக தவறுகளை அச்சமின்றி அடித்துக் கூறினார். அவர் அரசரின் போதகராக இருந்த சமயத்தில் ஆங்கிலேய மன்னர்களும் காணிக்கை செலுத்த வேண்டுமென்று போப்பு பாராட்டிய உரிமைக்கு எதிராக தைரியத்துடன் நின்று மதச்சார்பற்ற அதிபதிகளின் மீது அதிகாரமிருப்பதாக எண்ணும் போப்பு மார்க்கத்தின் உத்தேசம் பகுத்தறிவர்க்கும் வேதாகம வெளிப்படுத்துதலுக்கும் எதிரானது என்றார். போப்புவின் கோரிக்கை மிகுந்த கோபத்தை எழுப்பினபோது விக்லிஃபின் போதனைகள் நாட்டிலிருந்த பெரியவர்களின் மனங்களில் செல்வாக்கை உண்டாக்கியது. போப்புவிற்கிற்கு காணிக்கை, கப்பம் செலுத்த மறுத்த அரசனும் மேன்மக்களும் உலகப்பிரகாரமான காரியங்களிலிருந்த போப்புவின் உரிமையை மறுப்பதில் ஒன்றுபட்டனர். இவ்வாறாக இங்கிலாந்தில் போப்பு மார்க்கத்தின் மேலாண்மையின் மீது பலத்த அடி விழுந்தது.
அந்த சீர்திருத்தவாதி தீமைக்கு எதிராக மிகுந்த தீர்மானத்துடன் நடத்திய மற்றொரு நீண்ட போராட்டம் ரோமன் கத்தோலிக்க குருமார்களின் அமைப்புகளுக்கு எதிரானதாகும். இங்கிலாந்து நாட்டின் விரிவடையும் செல்வச் செழிப்பை நாசம் செய்யும் தொற்றுநோயாக இந்த குருமார்களின் கூட்டம் பெருகியது. தொழில், கல்வி, சன்மார்க்க நெறி ஆகிய அனைத்தும் அதனை வாடச் செய்யும் ஆதீனத்தை உணர்ந்தது. சந்நியாசிகளின் சோம்பேறித்தனமான பிச்சை எடுக்கும் வாழ்க்கை நீதியின் கடினமான விரயமாமாக இருந்ததோடல்லாமல் பயனுள்ள வேலையின் மீது பழியையும் கொண்டு வந்தது. இளைஞர்கள் சன்மார்க்க நெறியற்றவர்களாகவும் ஊழல் மிக்கவர்களாகவும் ஆனார்கள். இந்த பக்கிரிகளின் செல்வாக்கினால் மடங்களில் தங்கி தனித்திருக்கும் வாழ்க்கையை மேற்கொள்ள அநேகர் ஈர்க்கப்பட்டனர். இச்செயல்கள் பெற்றோரின் அனுமதியின்றி நடந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தெரியாமலே கூட நடந்தது. ஆரம்பகால ரோமன் கத்தோலிக்க சபை குருமார்களில் ஒருவர் பெற்றோர் மீது பிள்ளைகள் காட்ட வேண்டிய அன்பிற்கும் கடமைக்கும் மேலாக சந்நியாசி மடத்தின் உரிமையை பெரிதுபடுத்தி, உன் தந்தை அழுதுகொண்டும் புலம்பிக் கொண்டும் உன் வாசற்படிக்கு முன் படுத்து கிடந்தாலும் உன் தாய் உன்னை சுமந்த உடலையும்
உனக்கு பாலூட்டின முளைகளையும் காட்டினாலும் நீ அவர்களை காலால் மிதித்து தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நேராகச் செல்லுவாயாக என்று அறிவித்தார்.
ஓநாயைப் போன்ற இரத்த வெறியும் கிறிஸ்தவனையும் மனிதனையும் விட கொடுமையையும் கொண்டது என்று பிற்காலத்தில் லுத்தர் அழைத்தது போல, தனித்தன்மையற்ற இந்த அரக்கச் செயலினால் பெற்றோருக்கு எதிராக அவர்களுடைய பிள்ளைகளின் இதயங்கள் திருடிச் செல்லப்பட்டன. பழங்கால பரிசேயர்கள் அவர்களுடைய பாரம்பரியங்களினால் கற்பனைகளை வலிமையற்றதாக்கினது போல போப்புமார்க்க தலைவர்களும் செயல்பட்டனர். இவ்விதமாக இல்லங்கள் பாழாக்கப்பட்டு பெற்றோர் தங்களது மகன்கள் மகள்கள் ஆகியோரின் மீது கொண்டிருந்த சமூக உரிமைகளையும் இழந்தவர்களானார்கள்.
பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த மாமானவர்கள் கூட துறவிகளின் தவறான வெளிக்காட்டலின் மூலமாக அவர்களது நிலையை பின்பற்றும்படி இழுக்கப்பட்டனர். இந்த தொற்று நோயினால் தங்களது சொந்த வாழ்க்கைகளை அழித்து தங்களின் பெற்றோருக்கு துயரத்தை உண்டு பண்ணின இந்த செய்கையை எண்ணி பின்னர் அவர்கள் மனம் வருந்தினார்கள். ஆனால் ஒருமுறை இந்த கண்ணியில் அகப்பட்ட பின் அவர்களது சுதந்திரத்தை மீண்டும் அவர்களால் அடைந்து கொள்ள முடியாமலிருந்தது. இந்த துறவிகளின் செல்வாக்கை கண்டஞ்சிய பெற்றோர்களில் அநேகர் தங்கள் மகன்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப மறுத்தனர். பெரிய கல்வி மையங்களில் மாணவர்களின் வருகை வீழ்ச்சியடைந்தது. பள்ளிகள் சோர்வடைந்து அறியாமை நிலவியது. பாவாரிக்கையை கேட்டு மன்னிப்பருளும் அதிகாரத்தை போப்பானவர் குருமார்களுக்கும் அறிவித்திருந்தார். அது பெரும் தீமைக்கு ஆதாரமாக அமைந்தது. தங்களது ஆதாயங்களின் மீது நாட்டம் கொண்ட குருமார்கள் சகலவிதமான குற்றவாளிகளுக்கும் மன்னிப்பை அருள் ஆயத்தமானதால் அதன் விளைவாக மிக மோசமான தீய பழக்கங்கள் விரைவாக அதிகரித்தன. ஏழைகளுக்கு உதவியிருக்கக்கூடிய தர்மங்களை குருமார்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று அச்சுறுத்தி அப்படி தர மறுத்தவர்களை பக்தியற்றவர்கள் என்று புறக்கணித்து குருமார்கள் இந்த தர்மங்களை அடைந்து கொண்டதினால் நோயாளிகளும் ஏழைகளும் துன்பங்களை அனுபவிக்கும்படி விட்டுவிடப்பட்டனர். ஏழ்மையை வாழ்க்கையாகக் கொண்டோம் என்று அறிவித்த குருமார்களின் செல்வம் தொடர்ந்து அதிகரித்தது. அவர்களது மாட மாளிகைகளும் ஆடம்பரமான உணவுகளும் நாட்டில் வறுமை பெருக்கத்தை வெளிப்படையாகக் காண்பித்தது. குருமார்கள் அவர்களது நேரத்தை ஆடம்பரங்களிலும் இன்பங்களிலும் செலவழித்த போது அவர்களுக்கு பதிலாக ஆச்சரியமான கதைகளையும் கட்டுக்கதைகளையும் வேடிக்கை வினோதங்களையும் சொல்லக்கூடிய அறிவற்றவர்களை அவர்களின் போலியாக வெளியே அனுப்பினர். அப்படியிருந்தும் மூடபக்திமிக்க திரளானவர்களை தங்கள் பிடியில் வைத்து போப்புவின் மேலாதிக்கத்தை அங்கீகரிக்க வேண்டியது மதச்சார்புள்ள கடமை என்றும், பரிசுத்தவான்களை போற்றுவதும் குருமார்களுக்கு அன்பளிப்புகளை கொடுப்பதும் பரலோகத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள போதுமானது என்றும் நம்பும்படி செய்திருந்தனர். இந்த தனித்த சந்நியாச வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டுவர கற்றவர்களும் பக்திமிக்கவர்களும் வீணாக முயன்றனர். ஆனால் விக்லிஃப் மிகுந்த உள்ளுணர்வுடன் இந்த தீமையின் வேரை வெட்டி, இந்த முறையே தவறானது, இது கைவிடப்பட வேண்டும் என்று அறிவித்தார். விவாதங்களும் விசாரணைகளும் துயில்விட்டு எழுந்தன. குருமார்கள் நாடெங்கும் திரிந்து போப்புவினால் உண்டாகும் பாவமன்னிப்பை விற்றுக் கொண்டிருந்த போது பாவமன்னிப்பை பணத்தினால் வாங்க இயலுமா என்பதைப் பற்றி அநேகர் சந்தேகப்படத் தொடங்கி, ரோமாபுரியிலுள்ள பேராயரிடமிருந்து பாவமன்னிப்பை பெறுவதை விட பாவமன்னிப்பை தேவனிடம் தேட முடியாதா என்றும் கேள்வி கேட்டனர். ஒருபோதும் திருப்தியடையாத குருமார்களின் பேராசையையும் பிடுங்கித் தின்னும் ஆசையையும் கண்டு திடுக்கிட்டவர்கள் சிலரல்ல. சந்நியாசிகளும் குருமார்களும் எங்களை புற்றுநோயைப் போல அரித்து தின்னுகின்றனர். தேவன் எங்களை விடுவிக்க வேண்டும் அல்லது அழிந்து போவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். தங்களுடைய பேராசையை மறைப்பதற்காக இயேசுவும் அவரது சீடர்களும் மக்களின் உதாரத்துவத்தினால் தாங்கப்பட்டனர் என்றும், பிச்சை எடுக்கும் அவர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகவும் உரிமை பாராட்டிக் கொண்டனர். இந்த உரிமை பாராட்டுதல் அவர்களது நோக்கத்தையே காயப்படுத்தியது. ஏனெனில் வேதாகமத்தை வாசிக்கும்படி அநேகரை இது நடத்தியது. மற்றெல்லாவற்றையும் விட ரோம் கொஞ்சமும் விரும்பாத விளைவை அது உண்டு பண்ணியது. ரோமன் கத்தோலிக்க நிர்வாகம் மூடி மறைக்க வேண்டும் என்று விரும்பிய சத்தியத்தின் ஆதாரத்திற்கு மனிதர்களின் மனம் நடத்தப்பட்டது. விக்லிஃப் குருமார்களுக்கெதிரான துண்டுப்பசுரங்களை எழுதி வெளியிடத் தொடங்கினார். ஆனாலும் அவர்களுடன் வாக்குவாதம் செய்கின்ற மாதிரி எழுதாமல் மனிதர்களின் எண்ணங்களை வேதாகமத்தின் போதனைகளுக்கும் அதன் ஆசிரியரிடத்திற்கும் அழைக்கும்படி எழுதினார். மன்னிக்கும் அல்லது சபைக்குப் புறம்பாக்கும் வல்லமை ஒரு சாதாரண குருவிடமுள்ளதை விட போப்புவிடம் அதிகமில்லை எந்த ஒரு மனிதனும். முதலில் தேவ கோபாக்கினையை தன்மேல் சுமத்திக் கொண்டாலொழிய மெய்யாகவே சபைக்குப் புறம்பாக்கப்பட முடியாது என்று அவர் அறிவித்தார். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களும் சரீரங்களும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போப் நிறுத்தியிருந்த ஆவிக்குரியதும் உலகப்பிரகாரமானதுமான ஆளுகையை தூக்கி எறிய பலமிக்க வேறு எவ்வழியையும் அவரால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை.
ரோமன் கத்தோலிக்க நிர்வாகத்தின் ஆக்கிரமிப்பிற்கெதிராக ஆங்கில அரசின் உரிமையை பாதுகாக்கும்படி விக்லிஃப் மறுபடியும் அழைக்கப்பட்டார். அவர் ராஜரீக தூதுவராக நியமிக்கப்பட்டதால் போப்புவின் ஆணையாளர்களுடன் 2 வருடங்களை நெதர்லாந்து என்னுமிடத்தில் கழித்தார். அங்கு அவர் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்த சபை நிர்வாகிகளுடன் தொடர்பு கொள்ளும்படி கொண்டுவரப்பட்டு அதனால் திரைக்கு பின்னாலுள்ள காட்சிகளைக் கண்டார். இங்கிலாந்து நாட்டிலிருந்தபோது அறிந்து கொள்ள முடியாதபடி மறைந்திருந்தவைகளைப் பற்றிய அறிவை அடைந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு இப்போது கிடைத்தது. அவரது பிற்கால ஊழியத்திற்கு தேவையான அநேக விஷயங்களை அதிகமாக அறிந்து கொண்டார். போப்புவின் மன்றத்திலிருந்து அனுப்பப்பட்ட போப்புவின் பிரதிநிதிகளிலிருந்து அந்த சமயத் தலைவரின் சுபாவத்தையும் குறிக்கோளையும் அவர் அறிந்து கொண்டார். பிறர் பொருளின் மீது ஆசை, பொறாமை, வஞ்சகம் இவைதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் கடவுள்களாக உள்ளன என்று சொல்லி அவருடைய பழைய போதனைகளை இங்கிலாந்திற்கு திரும்பி வந்த பின் மீண்டும் வெளிப்படையாக அதிக ஆர்வத்துடன் கூறினார்.
நம் நாட்டிலுள்ள ஏழை மனிதர்களின் சம்பாத்திய கண்களையும் ஆண்டுதோறும் 1000கணக்கான மார்க்குகளையும் அந்த நாட்டு நாணயம் அரசரின் பணத்தையும் நற்கருணைக்காகவும் ஆவிக்குரிய பொருள்களுக்காகவும் வசூலிப்பது சுயநலத்துக்காக செய்யப்படும் சபிக்கப்பட்ட மதப்புரட்டாகும். இந்த மதப்புரட்டை கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதும் உறுதிப்படுத்தும்படி செய்கின்றனர். நமது நாட்டிற்குள் தங்கத்தாலான ஒரு மலை இருந்தாலும் அதிலிருந்து அந்த அகந்தை மிக்க குருமார்களின் வசூலிப்போர் தவிர இதுவரை வேறு ஒரு மனிதனும் கொஞ்சங்கூட எடுக்காமல் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த மலையையே கரைத்துச் சென்று விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு பணத்தையும் நம் நாட்டிலிருந்து எடுத்து அதை திரும்பத் தராமல் புனிதப் பொருட்களின் விற்பனை என்பதன் பெயரால் தேவனின் சாபத்தை கொண்டு வருகின்றனர் என்று துண்டு பிரசுரங்கள் ஒன்றில் போப்புவை பற்றியும் அவருக்காக வசூலிப்பவர்களைப் பற்றியும் அவர் எழுதி வெளியிட்டார். விக்லீஃப் இங்கிலாந்திற்கு திரும்பினதும் லூட்டர்வர்த் என்ற இடத்திலிருந்த மடாலயத்தின் தலைவராக அரசரால் நியமிக்கப்பட்டார். அவரது வெளிப்படையான பேச்சின் காரணமாக அரசருடைய மகிழ்ச்சி குறையவில்லை என்பதன் நிச்சயமாக அது இருந்தது. விக்லீஃபின் செல்வாக்கு நீதிமன்றத்தை வடிவமைப்பதிலும் நாட்டின் நம்பிக்கையை உருவாக்குவதிலும் உணரப்பட்டது.
போப்பு மார்க்கத்தின் இடிமுழக்கங்கள் அவருக்கெதிராக உண்டாயின. இங்கிலாந்திலிருந்த பல்கலைக்கழகத்திற்கும் அரசனுக்கும் குருமார்களுக்கும் 3 கட்டளைகள் அனுப்பப்பட்டன. அவை அனைத்தும் மதப்புரட்டின் ஆசிரியரான விக்லிஃபை உடனடியாக வாய்மூடச் செய்யும் தீர்மானமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்ற கட்டளைகளாக இருந்தன. இந்த கட்டளை வந்து சேருவதற்கு முன்னதாகவே பேராயர்கள் அவர்களது வைராக்கியத்தின் காரணமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென்று விக்லிஃபிற்கு கட்டளையிட்டிருந்தனர். ஆனால் அந்த விசாரணை மன்றத்திற்கு அந்த நாட்டிலிருந்த மிக அதிகமான அதிகாரமுடைய 2 இளவரசர்கள் அவருடன் வந்தனர். அத்துடன் மக்கள் கூட்டமும் அந்த கட்டிடத்தைச் சூழ்ந்து விரைந்து உள்ளே வந்தது. அந்த நிலைமை நீதிபதிகளை பயத்திற்குள்ளாக்கியதால் விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அவரை அவரது பாதையில் சமாதானத்துடன் செல்ல அவர்கள் அனுமதித்தனர். இந்த பாதிரியார்கள் சீர்திருத்தக்காரருக்கு எதிராக அவர்களது ஆதீனத்திற்குள் கொண்டுவர வகை தேடியிருந்த 3ஆம் எட்வர்டு அரசர் வயதான காலத்தில் இறந்துவிடவே விக்லிஃபை முன்னதாக பாதுகாத்திருந்தவர் அரச பதவிக்கு வந்தார். ஆனால் மதப்புரட்டரான விக்லிஃபை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளை இங்கிலாந்து முழுவதற்கும் வந்தது. இந்த நடவடிக்கைகள் அவரை சுட்டரிப்பதை நேரடியாக சுட்டிக்காட்டுவதாக இருந்தது. ரோமன் கத்தோலிக்க நிர்வாகத்தின் பழிவாங்கும் செயலுக்கு விக்லிஃப் விரைவில் நிச்சயமாக இரையாவார் என்பது போல் தோன்றியது. ஆனால் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன்.
ஆதியாகமும் 15:1 என்று பழங்காலத்திலிருந்த ஒருவருக்கு அறிவித்தவர் அவரது ஊழியக்காரனை காக்க தமது கரத்தை நீட்டினார். சீர்திருத்தவாதிக்கு மரணம் வராமல் அவரது அழிவை அறிவித்த போப்புவிற்கு மரணமுண்டானது. 11 கிரகோரி என்ற போப்பு இறந்து போகவே விக்லிஃபை விசாரணை செய்வதற்கென்று வந்திருந்த ரோம சபையின் நிர்வாகிகள் பிரிந்து சென்றனர்.
சீர்திருத்தம் மேலும் வளரும் வாய்ப்பினை கொண்டு வருவதற்கேதுவாக தெய்வீக நடத்துதல் நிகழ்ச்சிகளுக்கு மேல் கடந்து சென்றது. கிரகோரியின் மரணத்திற்குப் பின் ஒன்றையொன்று எதிர்க்கின்ற இரண்டு போப்புகளின் தேர்தல் நிகழ்ந்தது. தவறாமையுடையது என்று சொல்லிக்கொண்டே இரு எதிரெதிரான அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு அடுத்தவர் கீழ்ப்படிய வேண்டுமென்று உரிமை பாராட்டின. ஒவ்வொன்றும் அதன் விரோதியின் மீது மிகப் பயங்கரமான சாபத்தை கூறி தன்னை ஆதரிப்பவருக்கு பரலோகத்தில் பலன்கள் கிடைக்கும் என்று அறிவித்து விசுவாசமுள்ளவர்கள் அடுத்தவரின் மீது போர் தொடுக்கத் தனக்கு துணை செய்ய வேண்டுமென்றும் கோரினது. இந்த நிகழ்ச்சி போப்பு மார்க்கத்தை பலவீனப்படுத்தியது. போட்டி அணிகள் அடுத்த அணியை தாக்க அதனால் முடிந்த அனைத்தையும் செய்தன. இதனால் விக்லிஃபிற்கு கொஞ்ச காலம் ஓய்வு கிடைத்தது. சாபங்களும் எதிர்குற்றச்சாட்டுகளும் ஒரு போப்பிடமிருந்து அடுத்த போப்புவின் மேல் பறந்து கொண்டிருந்தன. குற்றங்களும் ஊழல்களும் சபைக்குள் பெருமழை போல் சொரிந்தன. அதே சமயத்தில் லுட்டன்பர்க் என்னுமிடத்தில் தனது சபையில் ஒதுங்கியிருந்த சீர்திருத்தவாதி ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போப்புகளை பார்ப்பதை விட்டுவிட்டு சமாதான பிரபுவான இயேசுவை மக்கள் நோக்கி பார்க்கும்படி கருத்தாய் பாடுபட்டுக் கொண்டிருந்தார்.
கருத்து வேற்றுமையினால் உண்டான இந்த பிளவு அதன் போராட்டங்களினாலும் ஊழல்களினாலும் போப்பு மார்க்கம் உண்மையில் எப்படிப்பட்டது என்பதைக் காண மக்களைத் தகுதிப்படுத்தி சீர்திருத்தத்திற்கான பாதையை ஆயத்தம் செய்தது. போப்புகளின் மதசம்பந்தமாக கருத்து வேறுபாடு என்ற துண்டு பிரசுரத்தின் மூலம் ஒருவரையொருவர் அந்திக்கிறிஸ்து என்று தாக்கி சண்டையிடும் இந்த இருவரும் உண்மையைச் சொல்லுகிறார்களா என்று ஆலோசனை செய்யும்படி மக்களை அழைத்தார் விக்லிஃப். இதற்கும் மேலாக சாத்தான் ஒரு குருவின் மூலம் ஆட்சி செய்யாமல் இரு குருமார்களின் மூலமாக ஆட்சி செய்கிறான் என்பதை எளிதில் கண்டு கிறிஸ்துவின் பெயரால் மக்கள் அவர்கள் இருவரையும் மேற்கொள்ளலாம் என்றார். அவரது எஜமானர் ஏழைகளுக்கு போதித்தது போலவே விக்லிஃபும் போதித்தார். தமது சபையாகிய லுட்டன்பர்கிலிருந்த தாழ்மையான இல்லங்களில் மட்டும் சத்தியத்தின் ஒளியை பரப்புவதில் திருப்தியடையாமல் அது இங்கிலாந்தின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். சத்தியத்தை நேசித்து அதை பரப்புவதைவிட மேலானது வேறொன்றும் இல்லையென எண்ணி தங்களை அர்ப்பணித்திருந்த எளிமையான மனிதர்களை அதை நிறைவேற்றும்படி ஒரு போதகர்களின் குழுவாக திரட்டினார். அந்த மனிதர்கள் பெருநகரங்களின் சந்தை வழிகளிலும் தெருக்களிலும் நாட்டுப்புறச் சந்துகளிலும் எங்கும் போதித்துச் சென்றனர். அவர்கள் முதியோரையும் நோயாளிகளையும் ஏழைகளையும் தேடிச் சென்று தேவகிருபையின் மகிழ்ச்சிமிக்க செய்திகளை அவர்களுக்கு திறந்து காட்டினார்கள்.
ஆக்ஸ்போர்ட் சமயத்துறையின் பேராசிரியராயிருந்த விக்லிஃப் பல்கலைக்கழக அரங்கங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். அவரது போதனையின் கீழிருந்த மாணவர்களுக்கு அவர் மிகுந்த விசுவாசத்துடன் சத்தியத்தை முன்வைத்ததினால் அவர் சுவிசேஷ வல்லுநர் என்னும் பட்டத்தை பெற்றார். எனினும் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுதான் அவரது வாழ்க்கையில் அவர் செய்த மாபெரும் ஊழியமாக இருந்தது. சத்தியமும் வேதவாக்கியங்களின் பொருளும் என்ற அவரது நூலில் தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை இங்கிலாந்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழியில் அறிந்து கொள்ளும்படி வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற தனது நோக்கத்தை அவர் வெளிக்காட்டினார்.
ஆனால் திடீரென்று அவரது பணிகள் தடைப்பட்டன. அவருக்கு 60 கூட ஆகாமலிருந்த போதிலும் ஓய்வற்ற உழைப்பு, வாசிப்பு, அவரது எதிரிகளிடமிருந்து உண்டான தாக்குதல் ஆகியவைகளின் விளைவு அவர் மேல் காணப்பட்டு அவரது பலத்தை பாதித்து அவரை காலத்திற்கு முன்பாகவே முதியவராக்கியது. அவர் ஒரு அபாயகரமான நோயினால் பீடிக்கப்பட்டார். இச்செய்தி பாதிரிமார்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு எதிராக அவர் செய்த தீமைகளுக்காக அவர் மனம் கசந்து மனந்திரும்புவாரென இப்பொழுது அவர்கள் எண்ணினர். அவரது பாவ அறிக்கையை கேட்பதற்காக அவரது வீட்டை நோக்கி விரைந்தனர். இறந்து விடுவார் என்று நினைக்கக்கூடிய விதத்திலிருந்த அந்த மனிதரிடத்திற்கு 4 வகைப்பட்ட சமய அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் 4 அரசு அதிகாரிகளுடன் சென்றனர்.
உமது உதட்டின் மேல் மரணம் இருக்கிறது. உமது தவறுகளால் தொடப்பட்டவராக எங்களை காயப்படுத்தும்படி நீர் பேசின அனைத்தையும் விட்டு பின்வாங்குவதாக எங்கள் முன் அறிக்கையிடும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அந்த சீர்திருத்தவாதி அமைதியாக அவைகளை கேட்டு தமது உதவியாளரிடம் தன்னை படுக்கையில் உட்கார வைக்கச் சொல்லி படுக்கையில் உட்கார்ந்து அவர் சொன்னவைகள் தவறு என்று அறிக்கை செய்வதை எதிர்நோக்கி நின்றிருந்தவர்களை உற்று நோக்கி அடிக்கடி அவர்களை நடுங்க வைத்திருந்த அவரது பலத்த சத்தத்தில் மிக உறுதியாக, நான் சாகமாட்டேன், நான் உயிர் வாழ்ந்து பாதிரிமார்களின் தீய செயல்களை அறிவிப்பேன் என்றார். அந்த பிரதிநிதிகள் ஆச்சரியமும் கலவரமும் அடைந்து அவரது அறையை விட்டு வெளியேறினர்.
விக்லிஃபின் வார்த்தைகள் நிறைவேறின. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு எதிராக சக்தி வாய்ந்ததாக இருந்த ஆயுதத்தை வேதாகமத்தை விடுதலை வழங்கவும் ஒளியடையச் செய்யவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பரலோகம் ஏற்படுத்தியிருந்த வேதாகமத்தை அவரது நாட்டு மக்களிடம் கொடுப்பதற்காக அவர் வாழ்ந்தார். இப்பணியை நிறைவேற்றுவதில் உண்டான பெருந்தடைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதிருந்தது. விக்லிஃப் மிகுந்த பலவீனமாயிருந்து இன்னும் சில வருடங்கள்தான் உழைப்பதற்கு எஞ்சியுள்ளன என்பதையும் அவர் சந்திக்க வேண்டிய எதிர்ப்பையும் அறிந்திருந்தார். ஆனாலும் தேவருடைய வார்த்தைகளில் உள்ள வாக்குத்தத்தினால் தைரியப்படுத்தப்பட்ட அவர் எதற்கும் அஞ்சாதவராக முன் சென்றார். அவரது முழு சக்தியையுடைய புத்திசாலித்தனத்துடனும் திரண்ட அனுபவத்துடனும் மிக மிக மேலான ஊழியத்திற்காக விசேஷமான தெய்வீக பாதுகாப்பினால் அவர் காக்கப்பட்டும் ஆயத்தப்படுத்தப்பட்டும் இருந்தார். கிறிஸ்தவம் முழுவதும் குழப்பத்தில் நிறைந்திருந்தபோது வெளியிலெழுந்த புயலை கவனிக்காமல் லுட்டன்பர்கிலிருந்த தம்முடைய அறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமது பணியில் அவர் ஈடுபட்டார்.
இறுதியாக இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டிராத ஆங்கில வேதாகமத்தின் முதல் மொழிபெயர்ப்பு பணி நிறைவடைந்தது. இங்கிலாந்து நாட்டிற்கு தேவனுடைய வார்த்தைகள் திறக்கப்பட்டன. அந்த சீர்திருத்தவாதி இப்போது சிறைக்கும் சுட்டரிக்கப்படும் மரணத்திற்கும் அஞ்சவில்லை. ஒருபோதும் அணைக்க இயலாத ஒளியை அவர் இங்கிலாந்து நாட்டு மக்களின் கரங்களில் வைத்தார். அறியாமை, தீய பழக்கங்கள் என்னும் விலங்குகளை உடைக்கவும் தனது நாட்டுக்கு விடுதலையையும் உயர்வையும் கொண்டுவரவும் போர்க்கடங்களில் உண்டாகும் சிறப்பான வெற்றிகளினால் ஒருபோதும் அடைய முடியாத ஒரு வெற்றியை அடையும்படியும் வேதாகமத்தை தனது நாட்டு மக்களிடம் கொடுத்தார். அதுவரை அச்சுக்கலை அறியப்படாததாக இருந்ததினால் மெதுவான களைப்பூட்டும் வேலையினால் மட்டுமே வேதாகமப் பிரதிகளை அதிகரிக்க முடிந்தது. அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் மிகப்பெரிதாக இருந்ததினால் அநேகர் அதை நகல் எடுப்பதில் ஈடுபட்டனர். ஆனால் நகல் எடுப்பவர்கள் மிகுந்த சிரமத்தின் பேரில்தான் அதன் தேவையை சந்திக்க முடிந்தது. சில செல்வந்தர்கள் முழு வேதாகமத்தையும் விரும்பினர், மற்றவர்கள் ஒரு பகுதியை மட்டும் வாங்கினார்கள். அநேக சமயங்களில் ஒரு வேதாகமத்தை வாங்க பல குடும்பத்தினர் ஒன்றுபட்டனர். இவ்வாறு விக்லிஃபின் வேதாகமம் விரைவாக மக்களின் வீடுகளுக்கு வழியை கண்டுபிடித்துச் சென்றது.
காரணங்களை அறியும்படி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் போப்பு மார்க்கத்தின் கட்டாயமான கோட்பாடுகளுக்கு பணிந்திருந்த மந்த நிலையிலிருந்து அவர்களை துடித்தெழச் செய்தது. கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினால் உண்டாகும் இரட்சிப்பு வேதவாக்கியங்களின் பூரணமான தவறாமை என்ற தனித்த புரோட்டஸ்டன்ட் கோட்பாடுகளை விக்லிஃப் கற்றுக் கொடுத்தார். அவர் வெளியே அனுப்பின பிரசங்கிகள் வேதாகமத்தை விக்லிஃப் எழுதியவைகளுடன் சேர்த்து பரப்பினர். அதன் வெற்றியினால் இங்கிலாந்து மக்களில் ஏறத்தாழ பாதிப்பேரால் புதிய விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேதாகமங்களின் தோற்றம் ரோமன் கத்தோலிக்க சபை அதிகாரிகளுக்கு திகிலை கொண்டு வந்தது. இப்பொழுது அவர்கள் விக்லிஃபை விட அதிக வல்லமையுள்ள ஒரு ஏதுகரத்தை சந்திக்க நேரிட்டது. அந்த ஏதுகரத்திற்கு முன்பாக அவர்களது ஆயுதங்கள் பயனற்றவைகளாக இருந்தன. இக்காலத்தில் வேதாகமத்தை தடை செய்யும் சட்டம் இங்கிலாந்தில் நடைமுறையில் இருக்கவில்லை. ஏனெனில் மக்களின் மொழியில் அதுவரை அது வெளியிடப்பட்டிருக்கவில்லை. அப்படிப்பட்ட சட்டங்கள் பின்னர் இயற்றப்பட்டு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. இடைப்பட்ட அக்காலத்தில் குருமார்களின் முயற்சியினாலும் தடுக்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தைகளை பரப்பும் வாய்ப்பு ஏற்பட்டது.
சீர்திருத்தவாதியின் சத்தத்தை மௌனமடையச் செய்வதற்கு போப்பு மார்க்க தலைவர்கள் மறுபடியும் திட்டம் தீட்டினர். தொடர்ச்சியாக 3 தடவைகள் விக்லிஃப் விசாரணைக்காக பயனற்ற விதத்தில் அழைக்கப்பட்டார்.
முதலாவது கூடின பேராயர்களின் குழுவானது விக்லிஃப் எழுதின அனைத்தும் மதப்புரட்டானவை என்று அறிவித்தது. இரண்டாம் ரிச்சர்ட் என்ற இளம் அரசனை அவர்கள் தங்கள் பக்கத்திற்கு வென்றிருந்ததினால் குற்றம் என கருதப்பட்ட கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களை சிறைக்கனுப்ப வேண்டுமென்ற அரச கட்டளையை வெளியிடச் செய்தனர். விக்லிஃப் சினாடு என்ற பேராயர்களின் விசாரணைக் குழுவிலிருந்த தமது காரியத்தை மக்கள் சபையில் மேல் விசாரணை செய்யும்படியாக மனு செய்தார். அவர் தேசிய சபையின் முன்னின்று ரோம சபைத் தலைவரின் மீது அச்சமின்றி குற்றம் சாட்டி சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தகாத நடவடிக்கைகளில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கோரினார். போப்பு மார்க்கத்தின் பதவி ஆசையையும் ஊழல்களையும் பிறர் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் வல்லமையுடன் சித்தரித்து காட்டினார். அவரது எதிரிகள் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டனர். விக்லிஃபின் நண்பர்களும் ஆதரவாளர்களும் பணியும்படி வற்புறுத்தப்பட்டனர். வயது முதிர்ந்த சீர்திருத்தவாதியானவர் அவரது வயதான காலத்தில் நண்பர்களற்றவராக தனித்துவிடப்பட்டால் அரசும் சமயமும் கலந்த அதிகாரத்திற்கு முன் பணிந்து விடுவார் என்று இரகசியமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக போப்பு மார்க்கத்தினர் தோற்றுப்போனதை அவர்களே கண்டனர்.
மனதை கலங்கச் செய்யும் விக்லிஃபின் வேண்டுகோள்களினால் எழுச்சியடைந்த மக்கள் சபை உபத்திரவப்படுத்தும் சட்டத்தை ரத்து செய்ததினால் சீர்திருத்தவாதி மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டார். மூன்றாவது தடவையாக அந்த நாட்டின் மிக மேலான சமய நிர்வாகிகளின் மண்டத்திற்கு விசாரணைக்காக அவர் கொண்டு வரப்பட்டார். இங்கு மதப்புரட்சிக்கு எந்தவிதமான ஆதரவும் காட்டப்படமாட்டாது. கடைசியாக இங்கு ரோமன் கத்தோலிக்க சபை வெற்றியடைவதனால் சீர்திருத்தவாதியின் ஊழியம் நிறுத்தப்படும் என்று போப்புவின் அதிகாரிகள் எண்ணினர். அவர்களது நோக்கம் நிறைவேறினால் விக்லிஃப் தமது கருத்துக்கள் தவறானவை என்று அறிவிக்கவோ அல்லது தீக்கிரையாவதற்காக நீதிமன்றத்தை விட்டுச் செல்லும்படிக்கோ வற்புறுத்தப்படுவார்.
ஆனால் விக்லிஃப் பின்வாங்கவில்லை, வேஷமிடவும் மறுத்துவிட்டார். அவர் அவரது போதனைகளை அச்சமின்றி காத்து அவரை உபத்திரவப்படுத்துபவர்களின் குற்றச்சாட்டுகளை பின்வாங்கச் செய்தார். அவர் தன்னை மறந்து, தன் நிலையை மறந்து, சந்தர்ப்பத்தை மறந்து அவரது பேச்சை கேட்டிருந்தவர்களை தெய்வீக மண்டத்திற்கு வரும்படி அழைத்து சத்தியம் என்னும் தராசினால் அவர்களது தந்திரங்களையும் ஏமாற்றுகளையும் நிறுத்துக் காட்டினார். ஆலோசனை அறையில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உணரப்பட்டது. தேவனிடமிருந்து உண்டான கவரும் சக்தி கேட்டோரின் மீது இருந்தது. அந்த இடத்தை விட்டு நகரவும் சக்தியற்றவர்கள் போல் உணர்ந்தனர். தேவனுடைய அம்பராத் துணியிலிருக்கிற அம்புகளைப் போல சீர்திருத்தவாதியின் சொற்கள் அவர்களது இதயங்களை துளைத்தன. அவருக்கெதிராக அவர்கள் கொண்டு வந்த மதவிரோத குற்றச்சாட்டுகளை திருப்திப்படுத்தும் வல்லமையுடன் அவர்கள் மீதே அவர் திருப்பிவிட்டெறிந்தார். அவர்கள் தங்கள் தவறுகளை பரப்ப துணிகரம் கொண்டது ஏன் என்றார். ஆதாயத்திற்காகவும் தேவ கிருபையை வியாபாரமாக்கவும் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றார். இறுதியாக, நீங்கள் யாருடன் போர் செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். கல்லறையின் ஓரத்தில் நிற்கும் வயதான ஒரு மனநிதனுடனோ? அல்ல, சத்தியத்துடன் போர் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களைவிட பலம் பொருந்தியதும் உங்களை மேற்கொள்ளக்கூடியதுமான சத்தியத்துடன் போர் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறினார். அவரது எதிரிகளில் ஒருவனாலும் அவரை தடுக்க முடியவில்லை.
விக்லிஃபின் ஊழியம் கிட்டத்தட்ட முடிவடைந்து இவ்வளவு காலமாக உயர்த்தி பிடித்திருந்த சத்தியத்தின் கொடி விரைவில் அவரது கரத்திலிருந்து விழுந்துவிடப் போவது போலிருந்தது. ஆனால் அவர் மீண்டும் ஒருமுறை சுவிசேஷத்திற்கு சாட்சி பகர வேண்டியதாயிருந்தது. அந்த நாட்டில் தவறுகளின் பலமான கோட்டையிலிருந்தே சத்தியம் பறைசாட்டப்பட வேண்டியதாக இருந்தது. அடிக்கடி பரிசுத்தவான்களின் இரத்தத்தை சிந்தியிருந்த ரோம் நகருக்கு போப்புவின் விசாரணைக்காக விக்லிஃப் அழைக்கப்பட்டார். தம்மை பயமுறுத்தியிருந்த ஆபத்தை அறியாத குருடராக இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாதபடி பக்கவாதம் உண்டாகாதிருந்திருந்தால் அந்த அழைப்பை அவர் ஏற்றிருந்திருக்கக்கூடும். ரோம் நகரில் நேரடியாக பேச முடியாமல் இருந்தாலும் கடிதத்தின் மூலமாக அவரால் பேச முடியும். அதை செய்ய அவர் தீர்மானித்தார்.
அந்த சீர்திருத்தவாதி அவரது மடாலய அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதத்தை எழுதினார். மரியாதையான விதத்திலும் கிறிஸ்தவ ஆவியுடனும் எழுதப்பட்ட அந்த கடிதம் அகந்தையும் ஆடம்பரமுமிக்க போப்புவை தெளிவாக கடிந்து கொள்ளுவதாக இருந்தது. நான் சத்தியமும் தெளிவுமுள்ளதென்று நம்பியிருக்கும் எனது விசுவாசத்தை ஒவ்வொரு மனிதனும்
குறிப்பாக ரோம் நகரப் பேராயர் போப்பு அவர்களும் மிக மனமுவந்து உறுதிப்படுத்தவோ அல்லது அதில் தவறு இருந்தால் அதை அவர் திருத்தவோ செய்யலாம் என்று விவரித்து, அவ்வாறு அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று சொன்னார். முதலாவதாக, கிறிஸ்துவைப் பற்றிய சுவிசேஷம் தேவனுடைய பிரமாணத்தின் சரீரமாயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ரோம பேராயர் பூமியில் கிறிஸ்துவின் பதிலாளியாக இருப்பதனால் எல்லா மனிதர்களையும் விட அவர் சுவிசேஷத்தின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவரை நான் பொறுப்பாளராக்குகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவின் சீடர்களுக்குள் காணப்பட வேண்டிய பெருந்தன்மை உலகப்பிராகாரமான மதிப்புகளோடும் மேன்மைகளோடும் இசைந்ததாக இராமல், கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவர் நடந்த விதத்தையும் மிகச் சரியாகப் பின்பற்றுவதில்தான் இருக்கிறது. இங்கு கிறிஸ்து நடத்திய அவரது பரதேசப் பிரயாணத்தின் போது சகலவிதமான உலகப்பிராகாரமான ஆளுகையையும் மதிப்புகளையும் தூரமாக விட்டுவிட்டு மிக ஏழையான மனிதனாக அவர் இருந்தார்.
போப்புவையோ அல்லது மற்ற பரிசுத்தவான்களையோ பின்பற்றாமல் இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையே விசுவாசமுள்ள எந்த மனிதனும் பின்பற்றியாக வேண்டும். பேதுருவும் செபதேயுவின் குமாரரும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை விரும்பி பின்பற்றுவதற்கு பதிலாக உலக மேன்மையை விரும்பி குற்றம் செய்தார்கள். அப்படிப்பட்ட குற்றங்களில் அவர்களை பின்பற்றக்கூடாது. போப்பு உலகப்பிரகாரமான சகலவிதமான ஆளுகையையும் மதச்சார்பற்ற வல்லமையிடம் விட்டுவிட்டு அவரது குருமார்களுக்கு போதிக்கும்படியாக வல்லமையுடன் செயல்படச் செல்ல வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து அப்படித்தான் செய்தார். குறிப்பாக அவர்களது அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்படிச் செய்தார். இக்காரியங்கள் எதிலாவது நான் தவறு செய்திருந்தால் அதை திருத்த எனது மரணம் அவசியமானால் எனது மரணத்தினால் நான் அதை மிகவும் தாழ்மையுடன் திருத்திக் கொள்ளுவேன். என்னால் நான் விரும்பும் வண்ணம் சரீரப்பிராகாரமாக செயல்பட முடிந்திருந்தால் நேரடியாகவே ரோம் நகருக்கு வந்து ரோம் நகர பேராயரின் முன்பு தோன்றியிருந்திருப்பேன். ஆனால் அதற்கு நேர் எதிரான விதத்தில் கர்த்தர் என்னை சந்தித்து மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படியும்படி கற்பித்திருக்கிறார் என்றார். முடிவில் அவர் ஆறாம் அர்பன் என்ற போப் அவர்கள் தொடங்கினது போல போப்பும் அவரது குருமார்களும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவரது நடத்தையையும் பின்பற்றி மற்றவர்களும் அவரது மாதிரியை பின்பற்றி நடக்கும்படி பயனுள்ள வகையில் போதிக்கலாம் என்று கூறினார்.
இவ்வாறாக போப்புவிற்கும் அவரது கர்த்தினால்களுக்கும் மட்டுமின்றி கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதற்கும் கிறிஸ்துவின் தாழ்மையையும் எளிமையையும் காட்டினார். அவரது பிரதிநிதிகள் என்று தங்களை கூறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவர்களது எஜமானருக்குமிடையே இருந்த வேற்றுமையையும் அவர் எடுத்துக் காட்டினார். அவரது நேர்மைக்கு விலையாக அவரது உயிரிருக்குமென்று விக்லீஃப் முழுமையாக எதிர்நோக்கினார். அவரது அழிவை நிறைவேற்றுவதில் அரசனும் போப்புவும் பேராயர்களும் ஒற்றுமைப்பட்டிருந்தனர். சில மாதங்களுக்குள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பது நிச்சயம் என்பது போல் காணப்பட்டது. ஆனாலும் அவரது தைரியம் அசையாததாக இருந்தது. இரத்த சாட்சி என்னும் தொலைவிலுள்ள கிரீடத்தை தேடுவதாக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? அகங்காரமான குருமார்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இரத்த சாட்சி என்னும் பதவி உங்களை பற்றாமல் விடாது. என்ன, நான் உயிருடனிருந்தும் மௌனமாயிருக்க வேண்டுமா? ஒருபோதும் முடியாது. அடிவிழட்டும் அதன் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார்.
ஆனால் தெய்வீக பாதுகாப்பு அவரது ஊழியக்காரனை தொடர்ந்து கேடயத்தால் மறைத்தது. சத்தியத்திற்காக தனது வாழ்க்கை முழுவதிலும் அன்றாட வாழ்க்கையிலுள்ள ஆபத்துக்களுக்கு இடையிலும் தைரியமாக நின்றிருந்த மனிதன் வெறுப்புமிக்க அவரது எதிரிகளிடம் இரையாக விழக்கூடாது. தன்னை மறைத்துக் கொள்ள விக்லீஃப் ஒருபோதும் முயலவில்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு பாதுகாவலராக இருந்தார். அவரது எதிரிகள் அவர்களது இரையை பற்றி நிச்சயித்திருந்த போதிலும் அவர்களுக்கு எட்டாத வகையில் தேவனுடைய கரம் அவரை விளக்கியது. லுட்டன்பர்க் சபையில் ஆராதனை நடத்திக் கொண்டிருந்த போது அப்பம் விற்கும் வேளையில் பக்கவாதத்தினால் அவர் தாக்கப்பட்டு விழுந்து சற்று நேரத்தில் உயிர்விட்டார். விக்லீஃபிற்கு அவரது பணியை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். சத்திய வார்த்தையை அவரது வாயில் வைத்து இந்த வார்த்தை அவர் மூலமாக மக்களுக்கு கிடைப்பதற்காக தேவன் அவரை சுற்றிக் காவல் வைத்திருந்தார். சீர்திருத்தம் என்ற பெரும்பணியின் அஸ்திவாரம் இடப்படும் வரை அவரது உயிர் காக்கப்பட்டு அவரது ஊழியமும் நீட்டிக்கப்பட்டது.
இருண்ட காலத்தின் இருளிலிருந்து விக்லீஃப் வந்தார்.
அவரது சீர்திருத்தத்தின் முறையை அவருக்கு முன்னிருந்தவர்களின் சீர்திருத்த பணியிலிருந்து உருவகப்படுத்தும்படியாக அவருக்கு முன் ஒருவரும் இருக்கவில்லை. சிறப்பான ஊழியத்தை செய்யும்படி எழுந்த யோவான் ஸ்நானனைப் போல எழுந்த அவர் ஒரு புதிய காலத்தின் முன்னோடியாக இருந்தார். அப்படியிருந்தும் அவர் படைத்த சத்தியத்தின் முறையில் அவருக்கு முன்னதாக வந்தவர்களால் மேற்கொள்ள முடியாததும் 100 வருடங்களுக்குப் பின் வந்தவர்களால் அடைய முடியாததுமான ஒற்றுமையும் முழுமையும் இருந்தது. அவருக்குப் பின் வந்தவர்களால் திருத்தியமைக்க தேவையில்லாதபடி மிக அகலமாகவும் ஆழமாகவும் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல்பக்க வடிவ அமைப்பும் பலமும் உண்மையும் உறுதியுமிக்கதாக இருந்தது. மனசாட்சிக்கும் புத்திக்கும் ரோமன் கத்தோலிக்க வண்டியுடன் இதுவரை கட்டி வைக்கப்பட்டு இருந்த நாடுகளுக்கும் விடுதலையை தரும்படி விக்லிஃப் ஆரம்பித்து வைத்த மாபெரும் இயக்கம் வேதாகமத்தை அதன் ஊற்றாகக் கொண்டிருந்தது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து யுகங்கள் நெடுகிலும் ஜீவதண்ணீராக ஓடிய ஆசீர்வாதம் என்னும் நீரோட்டத்தின் ஆதாரம் இங்குதான் இருந்தது. பரிசுத்த வேதவாக்கியங்களை தேவசித்தத்தின் வெளிக்காட்டுதல் எனவும் விசுவாசத்திற்கும் நடைமுறைக்கும் போதுமான சட்டம் எனவும் மிகத் தெளிவான விசுவாசத்துடன் விக்லிஃப் ஏற்றுக்கொண்டார். ரோமன் கத்தோலிக்க சபை தெய்வீகமானது என்றும் தவறாமையுடையது என்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஸ்தாபிக்கப்பட்ட அதன் போதனைகளையும் சம்பிரதாயங்களையும் கேள்விக்கிடமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கற்பிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை கவனிப்பதற்காக இவைகள் அனைத்தையும் விட்டு அவர் திரும்பினார். இந்த அதிகாரத்தை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் வற்புறுத்தினார். சபை போப்புவின் மூலமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசட்டும். தேவனின் சத்தம் மட்டும்தான் உண்மையான ஒரே அதிகாரமுடையது என்று அவர் அறிவித்தார். வேதாகமம் தேவனுடைய பூரணமான சித்தத்தின் வெளிக்காட்டுதல் என்று போதித்ததோடல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதற்கு விளக்கம் கொடுப்பவர். ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையை தானாகவே அறிந்து கொள்ள வேதாகமத்தின் போதனைகளை கற்க வேண்டுமென்றும் போதித்தார். இவ்வாறாக அவர் மனிதரின் மனங்களை போப்புவிடமிருந்தும் ரோமன் கத்தோலிக்க சபையிடமிருந்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு திருப்பினார். மாபெரும் சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக விக்லிஃப் இருந்தார். புத்திசாலித்தனத்தின் விசாலத்திலும் சிந்தனையின் தெளிவிலும் சத்தியத்தை கடைபிடிப்பதிலுள்ள உறுதியிலும் அதை பாதுகாப்பதற்கான தைரியத்திலும் அவருக்கு பின்வந்த சிலருக்கு அவர் சமமாக கருதப்பட்டார். வாழ்க்கையில் தூய்மையை கற்பதிலும் உழைப்பதிலும் களைப்படையாத விழிப்புணர்வு, குற்றமற்ற கண்ணியம், ஊழியத்தில் கிறிஸ்துவைப் போன்ற அன்பு, விசுவாசத்தன்மை ஆகியவைகளே சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவராயிருந்த அவரது பண்பாக இருந்தது. அறிவில் இருளும் சன்மார்க்க ஊழலும் நிரம்பியிருந்த காலத்தில் தோன்றினார் விக்லிஃப். கற்பிக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணும் பரிசுத்த வேதவாக்கியங்களுக்குச் சாட்சியாக விக்லிஃபின் குணலட்சணம் இருந்தது. அவர் எப்படிப்பட்டவரோ வேதாகமம்தான் அவரை அப்படிப்பட்டவராக்கியது. வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எல்லா திறமைகளுக்கும் புத்துணர்வையும் வலிமையையும் கொடுக்கிறது. அது மனதை விரிவடையச் செய்து உணரும் தன்மையை கூர்மையாக்கி நிதானிக்கும் தன்மையை கனியச் செய்கிறது. வேதாகம ஆராய்ச்சி சிந்தனையையும் உணர்ச்சிகளையும் ஊக்கத்தையும் வேறுவகை ஆராய்ச்சியால் இயலாத அளவிற்கு மேன்மைப்படுத்துகிறது. காரியங்களில் உறுதி, பொறுமை, தைரியம், துன்பங்களைச் சகித்துக் கொள்ளும் மனோபலம் ஆகியவைகளுடன் பண்பை தூய்மைப்படுத்தி ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆர்வமும் பக்தியும் மிக்க வேத ஆராய்ச்சி அப்படிச் செய்யும் மாணவனின் மனதை எல்லையின்றி விரிவானதாயிருப்பவரின் மனதுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளச் செய்து மனித தத்துவங்களின் சிறந்த பயிற்சியின் விளைவாக உண்டாவதை விட மிக மேலான பலத்தையும் செயலாற்றும் புத்தி கூர்மையையும் உடைய மனிதர்களை உலகத்திற்குத் தரும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். விக்லிஃபினால் போதிக்கப்பட்ட கருத்துக்கள் சில காலம் தொடர்ந்து பரவியது. விக்லிஃபியர்கள் என்றும் லோலார்ட்ஸ் என்றும் அறியப்பட்டிருந்த அவரது பின்னடியார்கள் இங்கிலாந்து எங்கும் சென்றதோடல்லாமல் சுவிசேஷத்தின் அறிவை சுமந்து சென்று மற்ற நாடுகளிலும் பரப்பினார்கள். இப்பொழுது அவர்களது தலைவர் அகன்று போய்விடவே இதற்கு முன்பிருந்ததை விட மிகுந்த வைராக்கியத்துடன் அந்த பிரசங்கிகள் உழைத்தார்கள். திரளானவர்கள் அவர்களுடைய போதனைகளை கேட்கக் கூடினார்கள். மனமாற்றமடைந்த சிலரில் மேன்மக்களும் அரசனின் மனைவியும் கூட இருந்தனர். அநேக இடங்களில் மக்களின் நடத்தையில் குறிப்பிடத்தக்க விதத்தில் சீர்திருத்தம் உண்டாகி ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் அடையாளமான சிலைகள் ஆலயங்களிலிருந்து நீக்கப்பட்டன. ஆனால் வேதாகமத்தை தங்களின் வழிகாட்டியாக துணிவுடன் ஏற்றுக்கொண்டவர்களின் மீது விரைவில் உபத்திரவம் என்ற இரக்கமற்ற புயல் வீசியது. தங்களுடைய அரச அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ரோமன் கத்தோலிக்க நிர்வாகத்தின் ஆதரவு தேவை என வாஞ்சித்த இங்கிலாந்தின் வரலாற்றில் முதல் தடவையாக சுவிசேஷத்தின் சீடர்களுக்கெதிராக மரண தண்டனை கட்டளையிடப்பட்டது. இரத்த சாட்சிகளின் மரணம் அடுத்தடுத்து தொடர்ந்தது. சத்தியத்தின் பரிந்துரையாளர்களாயிருந்து சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் தங்கள் அழுகையை சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் மட்டும்தான் சொல்ல முடிந்தது.
சபையின் எதிரிகளென்றும் இராஜ துரோகிகளென்றும் கடைசி வரை வேட்டையாடப்பட்ட அவர்கள் ஏழைகளின் வீடுகளையும் மறைவிடங்களாகிய குகைகளையும் அடிக்கடி அடைக்கலமாகத் தெரிந்து கொண்டு அந்த இரகசியமான இடங்களிலிருந்து தொடர்ந்து பிரசங்கித்தனர். உபத்திரவம் மிக மூர்க்கமாக எழுந்த போதிலும் சமய விசுவாசத்திலிருந்த ஊழல்களுக்கெதிராக அமைதியான பக்தி சிரத்தை கொண்ட பொறுமையான மறுப்பு நூற்றுக்கணக்கான வருடங்களாகச் சொல்லப்பட்டன. ஆரம்ப காலத்திலிருந்த கிறிஸ்தவர்களுக்கு சத்தியம் பற்றிய குறைவான அறிவு மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதற்கு கீழ்ப்படிய கற்றிருந்தனர். அதற்காக அவர்கள் பொறுமையுடன் பாடுகளை அனுபவித்திருந்தனர். அப்போஸ்தலர்களின் நாட்களிலிருந்த அநேக சீடர்களைப் போல கிறிஸ்துவின் காரியத்திற்காக அநேகர் தங்களுடைய உலகப்பிரகாரமான உடைமைகளை தியாகம் செய்தனர். தங்களுடைய வீடுகளில் வசிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் விரட்டியடிக்கப்பட்ட இந்த சகோதரர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகளில் புகலிடம் தந்ததால் அவர்களுங்கூட சேர்ந்து விரட்டியடிக்கப்பட்டனர். அந்த நிலைமையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். தங்களை உபத்திரவப்படுத்தின அவர்களின் கோபாவேசத்தால் பயமடைந்த ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி பாவச் செயல்களுக்காக வருந்தும் உடையை அணிந்து அவர்களது பழைய விசுவாசத்தை மறுத்து சிறைச்சாலைகளை விட்டு வெளியேறினார்கள் என்பது உண்மை. அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கவில்லை. மேன்மக்களும் தாழ்மையும் எளிமையுமுள்ள கீழ்மக்களுமாக சத்தியத்திற்குச் சாட்சியாக அச்சமின்றி லோலாட் கோபுரம் எனும் நிலவரைகளில் நின்றவர்கள் சித்திரவதை மற்றும் நெருப்பின் ஜுவாலைக்கும் நடுவில் நின்று அவரது பாடுகளுக்கு உடன் சகோதரர்களாக எண்ணப்பட்டதற்காக மகிழ்ந்தனர்.
விக்லிஃபின் வாழ்நாளில் போப்பு மார்க்கத்தினர் அவர்களது எண்ணத்தை செயல்படுத்துவதில் தோல்வி கண்டனர். அவரது உடல் அமைதியாக கல்லறையில் வைக்கப்பட்ட போதும் அவர்களது வெறுப்பு திருப்தியடைவதாக இருக்கவில்லை. அவர் மரணமடைந்து 40 வருடங்களுக்குப் பின்னர் கான்ஸ்டன்ஸ் என்ற இடத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட கட்டளைப்படி அவரது எலும்புகள் அனைத்தும் கல்லறையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு பொதுமக்கள் முன் எரிக்கப்பட்டு அந்தச் சாம்பல் அருகிலிருந்த நீரோடையில் கலக்கப்பட்டது. அவரது சாம்பல் அடுப்பிலிருந்து பாத்திரத்திற்கும் இரத்திற்கும், பாத்திரத்திலிருந்து சிற்றோடைக்கும், சிற்றோடையிலிருந்து ஆற்றுக்கும், ஆற்றிலிருந்து கடலுக்கும், கடலிலிருந்து பெருங்கடல்கள் அனைத்திற்குமாகக் கரைந்து இவ்வாறாக விக்லிஃபின் சாம்பல் அவரது கொள்கையின் அடையாளச் சின்னமாக உலகம் எங்கும் பரவியுள்ளது என்று பழங்கால எழுத்தாளர் ஒருவர் எழுதினார். அவரது விரோதிகள் அவர்களது தீய செயல்களின் விளைவுகள் எப்படிப்பட்ட அடையாளமாக மாறும் என்பதை உணராதிருந்தனர்.
விக்லிஃபின் எழுத்துக்களினால்தான் பொஹிமியாவைச் சேர்ந்தவரான ஜான் ஹஸ் என்பவர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலுள்ள அநேக தவறுகளை விட்டு விலகி சீர்திருத்த ஊழியத்தில் நுழையும்படியாயிற்று. இப்படியாக மிக அகலமாக பிரிந்திருந்த இந்த இரு நாடுகளிலும் சத்தியத்தின் விதைகள் விதைக்கப்பட்டது. பொஹிமியாவிலிருந்து ஊழியம் மற்ற நாடுகளுக்கும் பரவியது. அதிக நாட்களாக மறக்கப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி மனிதர்களின் உள்ளங்கள் திருப்பப்பட்டன. மாபெரும் சீர்திருத்தத்திற்கான வழியை தெய்வீகக் கரம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தது.